வேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்புள்ளங்களே, இன்றைய நம் ஒலிபரப்பில் விதையாகும் கதைகள், வாரம் ஒரு அலசல் மற்றும் செய்திகள் இடம்பெறுகின்றன. விதையாகும் கதைகள், புறக்கணிப்புகளை புறந்தள்ளுதல்.
ஒரு சமயம் பேரரசர் அக்பர் அறிவாளியான தனது அமைச்சர் பீர்பாலை அவையிலிருந்து வெளியேற்றினார். பீர்பாலும் தன்னை யாரும் அறிந்திராத கிராமம் ஒன்றிற்கு சென்று தங்கினார். சில நாட்கள் சென்று தனது செயலுக்காக வருந்திய அக்பர் படைவீரர்களை அனுப்பி பீர்பாலை தேடச் சொன்னார். பீர்பால் இருக்கும் இடத்தை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒருநாள் அக்பரின் வாயில் காப்போன் வந்து, அரசே, தங்களை சந்திப்பதற்கு ஒரு துறவியும் அவரது இரு சீடர்களும் வந்திருக்கின்றனர். தங்கள் குருவே உலகில் மிகப்பெரும் அறிவாளி என்றும் அவர்கள் கூறுகின்றனர் என்றார். அக்பருக்கு ஒரு அறிவாளியின் துணை தேவைப்பட்டது. எனவே அவர்களை அரண்மனைக்குள் அழைத்து வருமாறு காவலாளியிடம் கட்டளையிட்டார். உள்ளே வந்த அந்த துறவியிடம், தாங்கள் மிகப்பெரிய அறிவாளியாமே, நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளித்தால் தங்களை எனது அமைச்சராக்குவேன், இல்லையேல் கடுமையான தண்டனைக்கு ஆளாவீர்கள் என்றார் அக்பர். அரசவையில் இருந்த நவரத்தினங்கள் என்ற குழுவிலிருந்து முதலில் ராஜா தோடம்மாள் என்பவர் உலகிலே மனிதருடைய சிறந்த நண்பன் யார் என்ற கேள்வியை முன்வைத்தார்.
அவனது நன்மதி
என்றார் துறவி. அடுத்து பாசி என்பவர் இந்நில உலகில் மிகவும் மேன்மையானது எது என்று கேட்க,
கல்வி
என்றார் துறவி. அடுத்தடுத்து கேள்விகள் தொடர்ந்தன. உலகிலே மிகவும் ஆழமான குழி,
ஒரு பெண்ணின் மனது
என்றார் துறவி. ஒரு முறை இழந்தால் மீண்டும் கிடைக்காதது,
வாழ்க்கை.
உலகம் எவ்வளவு தூரம் விரிவடைந்துள்ளது,
ஒருவரின் மரணம் வரை.
காற்றை விட வேகமாக பயணம் செய்வது,
மனிதரின் கற்பனை.
உலகிலேயே மிகவும் இனிமையானது,
குழந்தையின் புன்னகை.
இசையில் அழிவற்றது,
இசை குறிப்புகள்.
இரவில் இனிமையானது,
கடவுளை வணங்குதல்
என்று பதில்களை டக் டக் என்று சொன்னார் துறவி. அப்போது அக்பர் அவரிடம், மன்னரின் மிகப்பெரிய எதிரி எது என்று கேட்க,
அவரின் தன்னலம்
என்றார் துறவி. நாட்டையாளும் மன்னருக்கு மிகவும் தேவையானது எது,
அரசியல் சாணக்கியம்
என்றார் துறவி. அப்போது அவர், அரசே, தாங்கள் மனதில் நினைத்திருக்கும் ஒரு நபரை உங்கள் கண்முன்னே என்னால் நிறுத்த முடியும் என்றார். அப்படியா, எனது ஆறுயிர் நண்பர் பீர்பாலை என் முன்னே நிறுத்துங்கள் என்றார். அப்போது துறவி தன் வேடத்தை கலைத்தார். பீர்பால், உன் பதில்களை வைத்தே நீதான் பீர்பால் என நான் ஏற்கனவே கண்டறிந்திருக்க வேண்டும் என்று மகிழ்ச்சியால் கட்டித் தழுவினார் அக்பர்.
புறக்கணிப்புகள் வாழ்வில் இயல்பாகவே நடப்பவை. அவற்றை எண்ணி கவலை அடைந்தால் எண்ணிய எண்ணங்களும் லட்சிய கனவுகளும் செயல் வடிவம் பெறுமா?
வாரம் ஓர் அலசல், அயலவர் மீது அக்கறை. இந்நாட்களில் ரோம் நகர் சாலைகள் வழக்கத்திற்கு மாறாக வெறிச்சோடி காணப்படுகின்றன. நகர பேருந்துகளில் ஒரு சிலரே அதுவும் அருகருகே அமராமல் பயணம் செய்கின்றனர். எல்லாரிடமும் பாதுகாப்பு கவசங்கள். அன்றாட வாழ்வுக்கு தேவையான பொருட்களை விற்கும் கடைகளைத் தவிர மற்ற அனைத்தும் மூடப்பட்டுள்ளன. ஆனால் ஆலயங்கள் திறக்கப்பட்டுள்ளன. அருள்பணியாளர்கள் தனியாக திருப்பலிகளை நிறைவேற்றுகின்றனர். கோவிட் 19 தொற்றுக்கிருமி அச்சுறுத்தலால் மக்களின் அன்றாட வாழ்வு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மக்கள் மத்தியில் ஒருவித அச்ச உணர்வு பரவலாக நிலவும் வேளை, அந்நோய் பற்றிய வதந்திகளையும் சில சமுதாய விஷமிகள் பரப்பி வருகின்றனர். இந்நிலையில் இத்தாலியில் பல இடங்களில் மக்கள் தங்களது மன அழுத்தத்தை போக்க அடுக்குமாடி குடியிருப்பின் பால்கனி பகுதிகளில் இருந்தபடி நாட்டுப்புற பாடல்களை பாடி மகிழ்ச்சியாக உள்ளனர். மனம் சோர்ந்து இருப்போரையும் தேற்றி வருகின்றனர். மற்றும் சிலர் அருகில் உள்ள வீடுகளில் எழுப்பும் இசைக்கருவி இன்னிசையுடன் இணைந்து பாடுகின்றனர். தங்களது குழந்தைகள் மற்றும் உறவினர்களுடன் நடனம் ஆடுகின்றனர். மார்ச் 15 இஞாயிறு இரவு 9 பெரும்பாலான இத்தாலியர்கள் வீடுகளில் விளக்குகளை அணைத்துவிட்டு பால்கனியில் வந்து கைபேசி ஒளியை காட்டி மகிழ்ந்தனர். ஒருவருக்கொருவர் உற்சாகமூட்டினர்.
கொரோனா தொற்றுக்கிருமி அதிகமாக பாதித்துள்ள வட இத்தாலியில் கத்தோலிக்க அருள் பணியாளர்கள் உடல் உள்ள குணமளிக்கும் ஆன்மீக மருத்துவரான திருநற்கர்ணையில் உள்ள இயேசுவை சாலைகள் வழியே கொண்டு சென்று ஆசீர்வதிக்கின்றனர். மக்களும் தங்கள் வீடுகளின் ஜன்னல்களிலிருந்து ஆசீர் பெறுகின்றனர். மிலான் பேராயர் மாரியோ என்ரிகோ டெல்பினி அவர்கள் கடந்த ஞாயிறன்று மிலான் பேராலயம் முன்னால் நின்று அன்னை மரியாவிடம் கொரோனா தாக்கத்திலிருந்து மக்களை விடுவிக்குமாறு ஜெபித்தார். அவர் மார்ச் 15 இந்ஞாயிறன்று மிலான் பாலிகிளினிக் மருத்துவமனையில் திருப்பலி நிறைவேற்றி நோயாளிகள் மற்றும் நலப்பணியாளர்களை ஆசீர்வதித்து ஊக்கமளித்தார். அருள்பணியாளர்களும் கடவுளின் வார்த்தை மற்றும் வழிபாடுகளால் மக்களை தேற்றுவதற்கு புதிய புதிய யுக்திகளை கையாண்டு வருகின்றனர். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் இந்ஞாயிறு மூவேளை ஜப உரையின் தொடக்கத்தில் இவர்களை பாராட்டி நன்றி தெரிவித்து ஊக்கப்படுத்தினார். நோயாளிகள் மற்றும் அவர்களுக்கு சிகிச்சை வழங்கும் நலப்பணியாளர்களுக்காக திருத்தந்தை ஒவ்வொரு நாளும் திருப்பலி நிறைவேற்றி தொடர்ந்து ஜெபித்து வருகின்றார்.
Continuiamo a pregare per gli ammalati e penso alle famiglie chiuse, i bambini non vanno a scuola, forse i genitori non possono uscire, alcuni sono in quarantena. Che il Signore li aiuti a scoprire nuovi modi.
கொரோனா தொற்றுக்கிருமி உலகெங்கும் மக்கள் மத்தியில் உருவாக்கியுள்ள இந்த பதட்டமான சூழல் பற்றி பிரான்சிஸ்கன் துறவு சபை அருள்பணி ரிச்சர்ட் ஹென்ரிக் அவர்கள் அழகான கவிதை ஒன்றை எழுதியிருக்கின்றார்.
ஆம், அச்சம் இருக்கின்றது, தனிமை இருக்கின்றது, ஒருவித மனக்கலக்க நிலை விலைக்கு வாங்கப்படுகின்றது. நோய் இருக்கின்றது, மரணமும் இருக்கின்றது. ஆனால் உஹானில் சில மாதங்கள் இறைச்சலுக்கு பின் பறவைகள் பாடுவதை மீண்டும் கேட்க முடிகின்றது. அங்கே சில வாரங்களுக்கு பின் அமைதி நிலவுகின்றது. வானம் அடர்த்தியான புகைகளால் நிரம்பியிருக்கவில்லை, மாறாக நீலமும் இலேசான கருமையும் நிறைந்து பளிச்சென தெரிகின்றது என உகான் நகர மக்கள் சொல்லுகின்றனர். இத்தாலியின் அசிசி நகர் சாலைகளில் மக்கள் பாடிக்கொண்டு வெறிச்சோடி கிடக்கும் சாலைகள் வழியே செல்லுகின்றனர். தனிமையில் வாழும் மக்கள் தங்களை சுற்றியுள்ள குடும்பங்களின் சப்தங்களை கேட்க வேண்டும் என்பதற்காக ஜன்னல் கதவுகளை திறந்து வைத்திருக்கின்றனர். அயர்லாந்து நாட்டின் மேற்கில் உள்ள ஒரு உணவு விடுதியிலிருந்து வீடு வீடாகச் சென்று இலவசமாக உணவு வழங்கப்பட்டு வருகின்றது. வயது முதிர்ந்தோர் யாராவது ஒருவரை தொடர்பு கொள்வதற்கு உதவியாக ஒரு இளம்பெண் தனது கைபேசி எண்ணை விளம்பரமாக எழுதி பறக்கவிட்டார். ஆலயங்களும் தொழுகை கூடங்களும் மசூதிகளும் கோவில்களும் வீடற்றவர், நோயாளிகள், சோர்ந்திருப்போர் போன்றோரை வரவேற்க தயாராகி வருகின்றன. நாம் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் எவ்வளவு சிறிய அளவில் கட்டுப்பாட்டை கொண்டிருக்கின்றோம் என்று உலகெங்கும் மக்கள் சிந்திக்க தொடங்கியுள்ளனர். உலகெங்கும் மக்கள் தங்களின் அயலவர்களை புதிய வழியில் கண்ணோக்கி வருகின்றனர். உலகெங்கும் மக்கள் புதிய ஓர் யதார்த்தமான நிலையில் வாழத் தொடங்குகின்றனர். நாம் இறைவேண்டல் எழுப்புகின்றோம். ஆம், நமக்கு உண்மையிலேயே தேவைப்படுவது அன்பு. அச்சம் இருக்கின்றது, ஆனால் வெறுக்க தேவையில்லை. தனிமைப்படுதல் உள்ளது, ஆனால் தனிமையை உணர தேவையில்லை. நோய் இருக்கின்றது, ஆனால் ஆன்மாவில் நோய் இருக்க வேண்டியதில்லை. மரணம் இருந்தாலும் அன்பின் மறுபிறப்பு எப்போதும் உள்ளது. எனவே இப்போது எப்படி வாழ்வதென்பது குறித்து தீர்மானியுங்கள். பறவைகள் மீண்டும் பாடுகின்றன, வானம் மீண்டும் பளிச்சென தெரிகின்றது. அன்பால் உங்களை போர்த்துங்கள். உங்கள் ஆன்மாவின் ஜன்னல்களை திறந்து வையுங்கள்.
ஆவாஸ் எனப்படும் அமெரிக்க ஐக்கிய நாட்டை மையமாக கொண்டு செயல்படும் அரசு சாரா அமைப்பு ஒன்று தற்போதைய கோவிட் 19 நெருக்கடி நிலை குறித்து தன் உறுப்பினர்களுக்கு மடல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. WHO எனப்படும் உலக நலவாழ்வு நிறுவனம் கொரோனா தொற்று கிருமியை அனைத்து எதிர்பார்ப்புகளையும் தாண்டி எல்லா பகுதிகளிலும் பரவி வரும் தொற்று நோய் என்று அறிவித்துள்ளது. இந்த நோய் பாதிப்பிலிருந்து நாம் விலகியிருந்தாலும் மிகவும் பலவீனமானவர்களுக்கு இந்த நோய் வாழ்வா சாவா என்ற அச்சத்தை முன்னிறுத்தியுள்ளது. இவ்வேளையில் இந்த நோய்க்கிருமி பரவும் வீரியத்தை குறைக்க வேண்டியதே இப்போது நாம் ஆற்ற வேண்டிய முதல் பணியாகும். அதற்கு முதலில் கைகளை தவறாமல் கழுவ வேண்டும். அவசியமில்லாமல் மற்றவருக்கு நெருக்கமாக செல்வதையோ அவர்களை தொடுவதையோ விலக்க வேண்டும். நலமற்று இருப்பதாக உணர்கையில் வீடுகளிலேயே தங்கி மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும். இவ்வாறு இக்கிருமி அதிகம் பரவாமல் நாம் தடுக்கலாம். அடுத்து அதிகம் உதவி தேவைப்படும் பலவீனமானவர்களுக்கு அன்பும் உதவியும் வழங்கி அவர்களை பாதுகாப்பாக வைக்கும் மனிதாபிமான கொள்கைகளுக்கு ஆதரவு வழங்கலாம். அடுத்ததாக நண்பர்கள் மற்றும் குடும்பங்களுடன் இந்த கிருமி பற்றிய நம்பகமான தகவல்களை பகிர்ந்து அச்சம் மற்றும் அச்சுறுத்தலாக ஒலிக்கும் குரல்களுக்கு மாற்றாக அன்பை பகிரலாம்.
கோவிட் 19 தொற்று கிருமி பரவத் தொடங்கிய ஆரம்ப கட்டத்தில் அதிகம் பாதிக்கப்பட்ட தென்கொரியாவில் மக்கள் இத்தகைய ஒரு நடைமுறையை கையாண்டதால் இப்போது அந்நாட்டில் புதிதாக தாக்கப்படுகின்றவர்கள் மற்றும் இறப்பவர்களின் எண்ணிக்கையும் குறைந்துள்ளது. இந்த மனித சமுதாயத்தை காக்க வேண்டிய பொதுவான பொறுப்பு நம் எல்லாருக்கும் உள்ளது. எனவே இவ்வேளையில் மிகவும் நலிந்தவர்களை பாதுகாக்கவும் அச்சத்தை அகற்றிய அன்பை பகிரும் ஞானத்தை பரப்பவும் நாம் உறுதியெடுப்போம், விழித்தெழுவோம். அன்பு இதயங்களே, ஆவாஸ் அமைப்பு போன்று பல்வேறு தனிநபர்களும் தன்னார்வலர்களும் மருத்துவர்களும் கொரோனா தொற்று கிருமியிலிருந்து தற்காப்பு நடைமுறைகளை பரிந்துரைத்து வருகின்றனர். இந்நோய் குறித்து அஞ்ச அவசியமில்லை. கடந்த டிசம்பரில் முதலில் இக்கிருமி தோன்றத் தொடங்கியதாக சொல்லப்படும் உகான் நகரத்தில் மீண்டும் பறவைகளின் குரல் ஒலிக்கத் தொடங்கியிருக்கின்றது. எனவே இப்போது நமக்கு தேவை அன்புணர்வு, துணிச்சல், அச்ச உணர்வு அல்ல. மனித சக்திகளை கேள்விக்கு உட்படுத்தும் பேரிடர்கள் வரும்போதுதான் மதம், இனம், மொழி, நாடு போன்ற வேறுபாடுகள் மறைந்து மனிதம் தளிர்விடுகின்றது. இவ்வேளையில் எதிர்மறை சக்திகளையே நினைத்து கலங்கிக் கொண்டிருக்காமல் நல்ல சக்திகளை நினைத்து உள்ளங்களுக்கு உரமூட்டுவோம்.
ஒரு சமயம் ஒரு குருவி மற்றொரு குருவியிடம் யானையை போர்க்களத்திற்கு அழைத்து செல்கின்றனர். அதனை களியாட்டங்களில் பழக்கி வீர விளையாட்டை காட்டுகின்றனர். ஊர்வலங்களில் கொண்டு செல்கின்றனர். யானை இல்லாத விழாக்களே இல்லை என்று சொன்னது. அதை வியப்போடு கேட்ட மற்றொரு குருவி, யானைக்கு இத்தனை ஆற்றல்களா என்றது. அதற்கு முதல் குருவி, வீருடையான் நூறுடையான் என்று பதில் சொன்னது.
ஆம் அன்பு இதயங்களே, கொரோனா தொற்று கிருமி நெருக்கடி சூழலில் நமக்கு தேவை யானை போன்ற வீருடைமை. இவ்வேளையில் நமக்கு தேவை அச்சமூட்டும் சொற்கள் பேச்சுக்கள் அல்ல, மாறாக உற்சாகமூட்டும் சொற்கள். நலிந்தோருக்கு உதவும் மனிதாபிமானம், நம் அன்புணர்வு. நம் அன்புணர்வு வாய்ச்சொல்லில் இருந்தால் மட்டும் போதாது, அதனை தன்னலமற்ற தொண்டால் வெளிப்படுத்துவோம். ஒன்றுமே இயலாத நிலையில் மனிதர் ஆறுதல் தேடும் ஒரே ஆள் கடவுள். உலகையே உலுக்கிக் கொண்டிருக்கும் இந்நோய் கிருமியிலிருந்து மனித சமுதாயத்தை காப்பாற்றுமாறு இறைவனை இறைஞ்சுவோம். மார்ச் 20 வருகிற வெள்ளி உலக மகிழ்ச்சி நாள். இந்நாளை ஐநா நிறுவனம் 2013 சிறப்பித்து வருகின்றது. உலகில் மக்கள் மகிழ்வாக வாழ வேண்டியதன் முக்கியத்துவத்தை இந்நாள் நினைவுறுத்துகின்றது. எனவே நாமும் மகிழ்வாக வாழ்ந்து மற்றவரும் மகிழ்வாக வாழ உதவுவோம்.
கனிவு காட்டுமையா, இந்த கவலை தீருமையா. கனிவு காட்டுமையா, இந்த கவலை தீருமையா. கருணை
அயலவர் மீது அக்கறை. இந்த வாரம் ஓர் அலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.
செய்திகள்.
துன்பம் நிறைந்த இவ்வேளைகளில் ஒவ்வொரு குடும்பமும் அன்பின் புதிய வெளிப்பாடுகளை கண்டுகொள்ள இறைவன் நமக்கு உதவட்டும் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இத்திங்கள் காலை சாந்தா மார்த்தாயில் சிற்றாலயத்தில் நிறைவேற்றிய திருப்பலியின் துவக்கத்தில் சிறப்பாக வேண்டினார். கொரோனா தொற்று கிருமியின் தாக்கத்தால் கடந்த சில நாட்களாக திருத்தந்தையின் திருப்பலிகள் வத்திக்கான் ஊடகத்தால் நேரடியாக ஒளிபரப்பாகும் சூழலில் இத்திங்களன்று திருத்தந்தை வழங்கிய மறையுரையில் இன்றைய இரு வாசகங்களிலும் கோபம் வன்முறைக்கு இட்டுச் செல்வதை காண்கிறோம் என்று கூறினார். இயேசுவின் குரலுக்கு முதலில் செவிமடுத்த நாசரேத்து மக்கள் பின்னர் அவரை ஊருக்கு வெளியே இழுத்துச் சென்று மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட முயன்றதை எடுத்துரைத்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் யோர்தான் நதியில் ஏழு முறை மூழ்கி எழுமாறு இறைவாக்கினர் எலிசாவால் கூறப்பட்ட போது நாமானும் இறைவாக்கினர் மீது கோபம் கொண்டதை சுட்டிக்காட்டினார். கர்வம் கொண்ட மக்களுக்கே கோபம் பிறக்கிறது. அவர்கள் தங்கள் உண்மை நிலையை புரிந்து கொள்ளாமல் தங்களை குறித்த ஒரு மாயையில் வாழ்கின்றனர் என்பதை வலியுறுத்தி கூறிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இறைவனின் எளிமையை புரிந்து கொள்ளாதவர்கள் இவர்கள் என்று மேலும் கூறினார்.
வத்திக்கான் நீதித்துறை குறித்து 1987 கொண்டுவரப்பட்ட சட்டத்தில் மாற்றத்தை புகுத்தி புதிய சட்ட திருத்தம் ஒன்றை கொணர்ந்துள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். வத்திக்கான் நகர் நீதிபதிகளுக்கு மேலும் அதிகாரங்கள், அமைப்பு முறைகளில் எளிமை, குற்ற ஆய்வுத்துறைக்கும் நீதித்துறைக்கும் இடையே இடைவெளி போன்றவைகளை உறுதி செய்யும் இப்புதிய சட்டம் கடந்த 20 இடம்பெற்றுள்ள பல்வேறு மாற்றங்களுக்கு இயந்த வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. திருத்தந்தைக்கும் வத்திக்கான் சட்டங்களுக்கும் மட்டுமே கட்டுப்படும் இந்த நீதிபதிகள் அவர்களின் பணிக்காலத்தின்போது வத்திக்கான் குடியுரிமை பெற்றவர்களாக செயல்படுவர் எனவும் எவ்வித பாகுபாடுமின்றி நீதி வழங்கும் உரிமை மீண்டும் உறுதி செய்யப்படுவதாகவும் உரைக்கப்பட்டுள்ளது. வத்திக்கானில் பணிபுரியும் நீதிபதிகளின் எண்ணிக்கையும் இப்புதிய சட்டம் வழியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது.
பெரும்பாலானவர்கள் இன்று வீட்டுக்குள்ளேயே முடங்கிப் போயுள்ள நிலையில் அன்பின் சிறந்த வெளிப்பாடுகளை குடும்பங்களில் கண்டுகொள்ள இது சிறந்த நேரம் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன் டுவிட்டர் செய்தியில் இத்திங்களன்று கூறியுள்ளார். இன்றைய சூழல்களில் அன்பின் புதிய வெளிப்பாடுகளை கண்டுகொள்ள இறைவன் குடும்பங்களுக்கு உதவுவாராக. குடும்பத்தில் சீரிய பாசப்பிணைப்பையும் படைப்பாற்றலையும் கண்டுகொள்ள இது சிறந்த வாய்ப்பு. குடும்பங்களில் உறவுகள் நன்மைத்தனத்தை நோக்கி மலரட்டும் என்று அனைவரும் ஒன்றிணைந்து ஜெபிப்போம் என்று திருத்தந்தை தன் டுவிட்டர் செய்தியில் கூறியுள்ளார். இத்திங்களன்று திருத்தந்தை வெளியிட்டுள்ள 2வது டுவிட்டர் செய்தியில், கடவுள் எப்போதும் சாதாரண நிகழ்வுகளின் வழியே செயல்படுகிறார், ஆனால் உலகு சார்ந்த உணர்வுகளோ ஆடம்பரம் வெளித்தோற்றம் ஆகியவற்றை நோக்கி நம்மை அழைத்துச் சென்று வன்முறையில் முடிவடைகின்றது என்று எழுதியுள்ளார். திருத்தந்தையின் 3வது டுவிட்டர் செய்தியில், மனம் வருந்துங்கள், அதாவது வாழ்வை மாற்றி அமையுங்கள், ஏனெனில் புதிய வாழும் முறை துவங்கியுள்ளது என்ற கருத்து வெளிப்படுத்தப்பட்டுள்ளது.
கொரோனா தொற்றுக்கிருமியின் தாக்கத்தால் இத்தாலியின் லொம்பார்தியா பகுதி மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அங்கு மக்களோடு இணைந்து மக்களுக்காக பணியாற்றி வரும் திரு அவை பணியாளர்களுக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சிறப்பான முறையில் தன் நன்றியை வெளியிட்டார். தன் நூலக அறையிலிருந்து மார்ச் 15 இஞ்ஞாயிறன்று நண்பகல் 3 ஜோவுரையை நேரடி ஒளிபரப்பின் மூலம் வழங்கிய திருத்தந்தை, துன்பம் நிறைந்த இவ்வேளையில் மக்களுக்கு நெருக்கமாகவும் ஆறுதலாகவும் பணியாற்றி வரும் அருள் பணியாளர்களை பாராட்டினார். கிணற்றடியில் சமாரிய பெண் ஒருவருடன் இயேசு மேற்கொண்ட உரையாடலை பற்றிய நற்செய்தி வாசகம் குறித்து தன் 3 ஜோவுரையில் குறிப்பிட்ட திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், ஒருபக்கம் வாழ்வின் முக்கிய அம்சமாகவும் மறுபக்கம் தெய்வீக அருளின் அடையாளமாகவும் இருக்கும் தண்ணீர் நற்செய்தியில் நடைபெறும் உரையாடலில் மையமாக விளங்குகின்றது என்று எடுத்துரைத்தார்.
கொரோனா தொற்றுக்கிருமி பாதிப்பால் நாம் ஓரளவு தனிமைப்படுத்தப்பட்டு வாழும் நிலையில் திரு அவையில் ஒன்றிப்பின் மதிப்பீடுகளை ஆழப்படுத்தும் வழிகளை மீண்டும் கண்டுகொள்ள நாம் அழைக்கப்பட்டுள்ளோம் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறினார். தன் நூலக அறையிலிருந்து வழங்கிய காணொலி வழியான நண்பகல் 3 ஜப உரையின் இறுதியில் ஒன்றிப்பு குறித்து எடுத்துரைத்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், இயேசுவை தலையாக கொண்டுள்ள திரு அவையில் நாம் அனைவரும் ஒரே உடலாக உள்ளோம், நாம் தனிமையில் இல்லை என்பதை எடுத்துரைத்துள்ளார். இந்த துன்பகரமான வேளையில் எடுக்கப்படும் அனைத்து முயற்சிகளுக்காகவும் நன்றி கூறுவதாகவும் தெரிவித்து தனக்காக ஜெபிக்கும்படியும் வேண்டி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன் 3 ஜப உரையை நிறைவு செய்தார்.
உலகையே அச்சுறுத்தி வரும் கொரோனா தொற்று கிருமியிலிருந்து மக்களை காப்பாற்றும்படி ஜபிக்கும் நோக்கத்தில் இஞ்ஞாயிறு மாலை ரோம் நகரின் 2 கோவில்களுக்குச் சென்றார் திருத்தந்தை பிரான்சிஸ். ரோம் நகரின் புனித மேரி மேஜர் பெருங்கோவிலில் வைக்கப்பட்டுள்ள சாலூஸ் போப்பலி ரொமானி அன்னைமரி திருவுருவச் சிலை முன்னர் மக்களுக்காக ஜபித்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அதன் பின்னர் வியாதல் கோர்சோ என்ற சாலையில் உள்ள சான் மார்செல்லோ கோவிலுக்குச் சென்று ஜபித்தார். முக்கிய தேவையின்றி எவரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என்ற அரசு கட்டுப்பாட்டினால் இத்தாலிய சாலைகள் முழுவதும் ஆள் நடமாட்டமின்றி இருக்கும் நிலையில் வியாதல் கோர்சோ சாலையில் சிறிது தூரம் நடந்தே சென்று கோவிலை அடைந்தார் திருத்தந்தை பிரான்சிஸ். மேரி மேஜர் பெருங்கோவிலுக்கு பின் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சென்ற சான் மார்செல்லோ கோவிலில் வைக்கப்பட்டிருக்கும் புதுமை மிகு திருச்சிலுவை முன்னர் ஜெபித்தார் திருத்தந்தை.
இத்துடன் நண்பர்களே, வத்திக்கான் வானொலியின் இன்றைய தமிழ் ஒலிபரப்பு நிறைவடைகின்றது. தங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி.
வணக்கம்.
வணக்கம்.